SBS தமிழ்.
வணக்கம் குலாச்சல் யூசுப் அவர்களே.
வணக்கம்.
சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதல்ல.
நன்றி நன்றி.
இப்போ பொதுவாக வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து விமர்சனங்கள் சர்ச்சைகள் இதோடு தான் தொடர்ந்து வரும், அதை சுற்றி தான் இருக்கும். அரசியல் இருந்தது, ஆள் பிடிச்சாங்க, அவருக்கு அவரை தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு விருது கிடைத்திருக்கிறது, அப்படியான விமர்சனங்கள் எல்லாம் ரொம்ப வரல, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் முன்னால் இதே குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்கிறீங்க பல நேர்முகங்கள் இல்லையா?
ஆமாம்.
இப்போ உங்களுக்கு இந்த விருது கிடச்சிருக்கு, அப்போ இதில் அரசியல் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா?
இல்லை, அதாவது ஏற்கனவே நான் குறிப்பிட்ட விஷயங்களில் அரசியல் கொஞ்சம் தெளிவாக இருந்து அதனால் குறிப்பிட்டிருந்தேன். வழக்கமாக சாகித்ய அகாடமி அவார்டு கொடுக்கும்போது இதே மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு கிடைச்சதில் பெரும்பாலான நாட்கள் எந்த வகையான அழுத்தமும் கொடுக்காம, இல்லை அழுத்தமும் இல்லாமல், யாரையும் பரிந்துரை பண்ண செய்யாமல் இயற்கையாகவே வந்து அடைஞ்சது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
விருது பெற்ற, விருதை கொண்டு வந்த திருடன் மணியன் பிள்ளை அந்த நூலை பற்றி சொல்லுங்களேன். அது எந்த வகையில் இலக்கியத்திற்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம்?
இலக்கியம் அப்படிங்கிறது முன்னாடி மாதிரி கதை சொல்லோ முறைகளோ கதை நிகழ்வுகளோ அல்ல. இப்போ நவீன இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே சொல்ல வரக்கூடியது. இதை எந்த மாதிரியான இலக்கியத்தரமாக அதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதே மாதிரி விருதுகளுக்கு அருகதை உள்ளதாக ஆக்குது. இப்போ இந்த திருநெல்மணியம்முடைய இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து இலக்கிய படைப்பு அல்ல, ஒருவனுடைய வாழ்க்கை, அது இலக்கிய தரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நூலை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய பல்வேறு விதமான படைப்பு அல்ல, உதாரணமாக விளிம்பிலை வாழ்க்கையை பற்றிய நிறைய நூல்கள் நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். ஒரு பாலியல் தொழிலாளியின் சுயசரிதை, அப்புறம் ஒரு பெண் காவலரின் சுயசரிதை, இன்னொரு காவலரின் சுயசரிதை, அப்படிங்கிற மாதிரி விளிம்பிலையில மக்களுடைய நிறைய நூல்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இந்த நூலையும் நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். மற்றபடி என்னுடைய மெயினாக உடைய இலக்கியம், விளிம்பு நிலை மக்கள், அப்புறம் இந்த சமூக போராளிகள், இவங்க மூணு வரையும் பற்றிய பதிவுகள் தான் என்னுடைய நூல்கள் அதிகமாக இருந்திருக்கு. அந்த வகையில் நான் நாளடைய இந்த இதையும் மொழிபெயர்த்திருக்கிறேன்.
இப்போ இலக்கிய வட்டாரத்தில் வந்து என்னமோ மொழிபெயர்ப்பு இலக்கியம் செய்கிறவங்க எல்லாம் இரண்டாம் தரம் அப்படிங்கிற மாதிரியும், இலக்கியம் படைப்பிலக்கியம் பண்ணுறவங்க தான் முதல் தரவுங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து நிலவுது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
உண்மையாக சொல்கிறது அப்படின்னா மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது அது தனித்திறமை வாய்ந்த ஒரு விஷயம். எப்போவுமே நல்ல ஒரு படைப்பாளியாக தான், படைப்பாளியாக மட்டும்தான் நல்ல ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதில் இருந்தாலும் படைப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய சொந்த, இப்போ ஒரு ஆள் தன்னுடைய படைப்பு அப்படிங்கிறது ஒரு 50-100 நல்ல இலக்கிய படைப்புகளாக பண்ண முடியாது. ஏதோ 1, 2, 3 இந்த மாதிரி நல்ல இலக்கிய படைப்பாக மாஸ்டர் பீஸாக ஒரு ஆள் பண்ணலாம். மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது நிறைய பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய ஆயுளில் நல்ல உழைப்பாக செலுத்தினா 100 வரைக்கும் எழுத முடியும். அப்போ மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது சிரமமான விஷயமாக இருந்தாலுமே நிறைய பண்ண முடிஞ்ச விஷயம். நாவல் படைப்பிலக்கியங்கள் அப்படி இல்லை. அந்த வகையில் எடுக்கும்போது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறத ஒரிஜினல் படைப்பிலக்கியத்த அளவுக்கு நம்ம சொல்வதுக்கான இது இல்லை. அப்போ மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது தான் உலகத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் கூட. பல்வேறு கலாச்சாரங்களை மொழிமாற்றம் பண்ணுறது, பல்வேறு பகுதி மக்களை பற்றி சொல்ல வர்றது, அந்த வகையில் மொழிபெயர்ப்பு முக்கியமான ஒரு இதாக இருந்தாலும் மூல நூல், சொந்தமாக மொழிபெயர்க்கூட இலக்கியம் நூல்கள் அப்படின்னு வரும்போது இதை வந்து ரெண்டாம் தரம் சொல்லதில்லை. இது வந்து அதுக்கான இடத்தை மட்டும்தான் வகிக்கும்.
தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டால் கூட மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து குறிப்பாக என்ன சொல்ல போனால், இந்திய மொழிகள் சார்ந்த பல மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் வந்துகிட்டு இருக்கே தவிர, அதை தாண்டி ஒரு மேற்கத்திய மொழிகள் அல்லது வந்து கிழக்கத்திய மொழிகள் அப்படியான மொழி பெயர்ப்புகள் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கா உங்களுக்கு?
இல்லை, அது பொதுவாக வந்து இப்போ தமிழில் வந்து பிராந்திய மொழிகள் எடுக்கும்போது மலையாளத்தில் நிறைய நூல்கள் வருது தமிழில். அந்த அளவுக்கு ஹிந்தியில இருந்தோ உருதுல இருந்தோ மற்ற மாதிரி மொழிகள்ல இருந்தோ வர்றது கிடையாது. அதே மாதிரி உலக இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழிபெயர்க்கப்படுது, மற்ற மொழிகள்ல இருந்து தமிழ் அதிகம் மொழிபெயர்க்கப்படுறது கிடையாது. இப்படி இருந்த ஒரு குறைபாடு இருக்குதான் செய்யுது.
உங்க வாழ்க்கையை பற்றி சொல்லுங்களேன். அதாவது எவ்வளவு நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்னா, நீங்க வெறும் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 5ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கிறீங்க, வியாபாரங்கள் அந்த மாதிரி இதில் தான் நீங்க ஈடுபட்டு இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வாசிக்கிறோம். எப்படி வந்து ஒரு வாசிப்பு, இலக்கிய ஈடுபாடு, இப்படியான ஒரு இலக்கிய ஆளுமையாக வளர்ந்தீங்க, அது எப்படி நிகழ்ந்ததுன்னு சொல்லுங்களேன்.
அதாவது எங்களுடைய குடும்ப சூழல் கொஞ்சம் ஏழ்மையான சூழல். அந்த ஏழ்மைக்கான காரணமா என்னுடைய உடலும் ஒரு பலகீனமான அதாவது இருந்து சின்ன வயசுல. ஸோ அப்போ என்னன்னா மற்ற நண்பர்களுக்கு கூட சேர்ந்து உடல் உழைப்பு சார்ந்த விளையாடுகளில் என்னால் ஈடுபட முடியாது, ஈடுபடுவேன் ஆனால் தோத்துருவேன். ஸோ அப்போ என்னன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இது வந்து அது வந்து வேற ரீதியில வெளிப்பட ஆரம்பிக்குது. இப்போ என் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு தெரு, அந்த நெசவாளர் தெருன்னு சொல்லுவாங்க குளச்சல்ல, அதுல ஒரு சின்ன லைப்ரரி இருந்து பெரும்பாலும் அந்த லைப்ரரிக்குள்ள போய் பூந்துக்குவேன். அப்புறம் ஏதாவது கையில கிடைக்க புத்தகங்கள் எடுத்தது இங்கே போய் ஒளிஞ்சிக்குவேன். இப்படி வாசிக்க ஆரம்பிச்சு. இந்த வாசிப்பு பழக்கம் வந்து என்ன 7 வயசுல தொத்திக்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரமாவது வாசிக்கலன்னா அந்த நாள் நிறைவு பெறாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டத்தை வந்து சேர்ந்தது. அப்போ சொந்தமான தொழில் பண்ணும்போது அதுக்கான உழைப்பு அதுக்கான நேரங்களை ஒதுக்கிறதை விட படிப்புக்கான நேரத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் மனசுக்குள்ள உருவாகுது. அப்போ தொடர்ந்து தமிழில் நிறைய நூல்கள் வாசிக்கிறேன். ஒரு கட்டத்தில் மலையாளம் சார்ந்த ஒரு நூல் எனக்கு பரிந்துரைக்கப்படுது நண்பர் மூலம். அப்புறம் அதை வாசிக்கிறதுக்காக வேண்டியே மலையாளத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். மலையாளம் கற்றுக்கிட்டது வந்து சாதாரணமான பத்திரிகை தலைப்புகள் மற்றபடி சினிமா போஸ்டர்கள் இதே மாதிரி விஷயங்களை பார்த்து பார்த்து எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சுட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய படிப்பு ஆர்வம் அதனால வாசிப்பு ஆர்வத்தினால மற்ற அதை கொஞ்சம் ஈஸியாகவே எனக்கு இது பண்ண முடிஞ்சது. அப்படி படித்த கூட இந்திய மொழிகள்லேயே மலையாளம் அளவுக்கு அதிகமான நூல்களும் பத்திரிகைகளும் வெளிவரக்கூடிய ஒரு பிராந்திய மொழி கிடையாது, மாநில தனிமொழி. அப்போ அதுந்த அளவுக்கு நிறைய இலக்கிய செழுமையும் நிறைய நூல்களும் வர்றதுனால என்னுடைய வாசிப்பு கம்ப்ளீட்டாகவே மலையாளத்துக்கு மாறிச்சு. அப்போ முதல்ல புரட்சியாளர்களை பற்றி வாசிக்கிறேன், அப்புறம் வந்து கேரளாவுடைய வரலாறு பற்றி வாசிக்கிறேன். இந்த வாசிப்பு வந்து எனக்கு மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டிச்சு. அதுக்கு முன்னாடி நான் நிறைய எழுதியிருக்கிறேன், தமிழில் சொந்தமாக சிறுகதைகள் எழுதியிருக்கேன், கவிதைகள் எழுதியிருக்கேன், கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அப்புறம் வந்து எனக்கு அதை விட மொழிபெயர்க்கிறது சுவாரஸ்யமாக பட்டது, அதனால மொழிபெயர்ப்பு துறைக்கு அப்படியே வந்துட்டேன்.
தொடக்கத்தில் வந்து படைப்பிலக்கியம் படைச்சிட்டு இருந்தீங்க, கடைசியில் மொழிபெயர்ப்புக்கு வந்தீங்க. அதாவது படைப்பிலக்கியம் படைச்ச நேரம் வந்து போதிய அளவு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தினால மொழிபெயர்ப்புக்கு வந்தீங்களா, அல்லது மொழிபெயர்ப்பு பிடிச்சிருந்தது அதனால வந்தீங்களா, என்ன மாதிரி?
இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா நான் எழுதுனது அப்படிங்கிறது சின்ன சின்ன கட்டுரைகள் இந்த மாதிரி தான் எழுதியிருந்தேன். அது அங்கீகாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஆர்வம் சம்மந்தப்பட்டது. உதாரணமாக எனக்கு பின்னணியாக தூண்டு போலாக யாருமே கிடையாது. அப்போது நான் எழுத வர்றதும் வாசிக்க இருந்தது என்னுடைய சுய ஆர்வம் சம்மந்தப்பட்டது. இதை பிரசுரம் பண்ணணும், வெளியாக்கணும், பேர் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. முழுக்க 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 சொந்தமான ஒரு ஆர்வம், எனக்கு ஒரு திருப்தி, ஆத்த திருப்தின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆத்த திருப்திக்காக வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன், எழுத ஆரம்பிக்கிறேன். அப்படி எழுதும்போது எந்த விதமான சுய ஆர்வம் இல்லாத பட்சத்தில் இன்னொரு நான் பிரமிக்கிற ஒரு தகவலை தமிழ் மொழியில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மட்டும்தான், பிரசுர நோக்கமே கிடையாது ஆரம்பத்தில்.
ஆனால் நீங்கள் வந்து நிறைய பணிகள் செஞ்சுருக்கிறீங்க இல்லையா, இப்போ குழந்தை தொழிலாளிங்கிற அளவுக்கு சின்னதுலேருந்தே நீங்கள் வந்து வியாபாரம், மளிகை கடை, நுகர்பொருட்களின் முகவர், விற்பனை பிரதிநிதி, தவணமுறை வியாபாரி அப்படின்னு நிறைய நிறைய செஞ்சுருக்கிறீங்க, நிறைய பணியில் ஈடுபட்டிருக்கிறீங்க. எப்படி வந்து எழுத்து பணி சாத்தியம் சந்ததோட எல்லாம் சேர்ந்து?
அதாவது எழுத்து பணி தான் முக்கியமாக இருந்தது, அதனால இந்த பணிகள் சாத்தியமாகல, அதுதான் உண்மை.
இல்லை, இப்போ தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த இரும்பு பட்டறையில் ஈக்கு என்ன வேலைங்கிற மாதிரி, இந்த மாதிரி இப்போ வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எழுத்துங்கிறது ஒரு சீரியஸான ஒரு உச்சக்கட்ட கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது இல்லையா, எப்படி சாத்தியம் ஆச்சது?
அதான் சொல்கிறேன், ஆக்சுவலாக வந்து தொழிலை முதன்மையாக்கி இருக்கணும், நான் அப்படி பண்ணலை, எழுத்தையும் படிப்பையும் முதன்மையாக்கிக்கிட்டே தொழிலை 2ஆம் பட்சம் ஆக்கினால தான் தொழிலில் எதுவுமே என்னால் சாதிக்க முடியல. ஒன்றுலேருந்து இன்னொன்று மாறி மாறி போகிறது. ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஒரு வருஷம் 2 வருஷம் பண்ணானா அது வந்து சலிப்பை கொடுக்கும், அப்புறம் அதை விட்டு வேற ஒரு தொழிலுக்கு மாறுறது. எனக்கு சலிப்பே கொடுக்காத ஒரு விஷயம் எழுதுறதும் வாசிக்கிறதும் மட்டும்தான், அதனால அது தொடர்ந்துகிட்டே இருந்து இது மாறிக்கிட்டே இருந்தது.
இப்போ உங்க மனைவி, மகன்,
ஒரு மகள்
இப்போ இவங்க எல்லாம் வந்து என்ன அப்பா இப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்கிறீங்க, வியாபாரத்தில் கவனம் செலுத்தல அப்படிலாம் ஒன்று சொல்லலையா, அல்லது உங்க சொந்தக்காரவங்க சொல்லலையா, உங்க பெற்றோர்கள் ஒன்று சொல்லலையா, என்ன நடந்தது சொல்லுங்களேன்.
அதாவது முதல்ல வந்து நான் வேலை பார்த்த கடைகள்லாம் இதை பற்றி நிறைய புகார்கள் இருந்தது. கடையில் வேலை பார்க்கறதா, புத்தகம் கையுமா அலையக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் அண்ணனை அப்பாவெல்லாம் கண்ணா பார்க்கும்போது புகார் சொல்றது வழக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து என்னுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் இது அதிகமாக கண்டுக்கல, ஏதோ பண்ணுறாங்க போல இருக்கு பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாப்புல. என் பிள்ளைகள் வந்து ஒரு போதுமான அளவுக்கு உழைக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இது ஒன்று. ரெண்டாவது இந்த குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் அம்மா எப்படி அப்பாட்ட நடந்துக்கிறாங்களோ அதை வச்சு தானே பிள்ளைங்களும் அப்பாவை தீர்மானிக்கும். அதனால பிள்ளைங்கள் அதிகமாக பிள்ளைங்கள் எல்லாம் இது பற்றி கண்டுக்கவே இல்லை, மனைவியும் கண்டுக்கலை.
சரி, இப்போ வந்து சாகித்ய அகாடமி அப்படின்னு சொல்கிற இலக்கியத்துக்கு வழங்கப்படுகிற ஒரு உச்சக்கட்ட விருது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போது சமூகம், சரி, நண்பர்கள், உறவினர்கள், குடும்பம், அவங்க எல்லாம் எப்படி பார்க்குறாங்க?
இப்போ வந்து இப்போ எதையோ பண்ணிட்டு இருக்கிறாங்க பண்ணிட்டு இருக்கிறான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சி ஆட்கள் வந்து இல்லை முக்கியமான இதோ பண்ணிட்டுறாப்புல, அதனால தான் அது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு அவங்களுக்கு இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஏழ்மையான பின்னணியில் பிறந்ததுனால நான் அது சம்பந்தமாக எதுவும் இழக்கலை. ஓரளவு வந்து பொருளாதார ரீதியாக டெவலப் அபிவிருத்தி ஆகாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் இழந்தது எதுவும் கிடையாது.
வியாபாரத்தில் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்தி இருந்தால் பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கலாங்கிற எண்ணம் இல்லையா?
அது என்ன இருக்குது என்ன வந்து இதை நம்ம வியாபாரத்தில் கவனம் செலுத்த பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கலாம்ங்கிற எண்ணம் இருக்குது. அது இவர எண்ணம் மட்டும்தான், என்னுடைய ஆர்வம் கிடையாது. பொருளாதாரத்தை பெரிய அளவில் நேசிக்கலை, பெரிய அளவில் நேசிக்கலை.
இது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் மொழிபெயர்ப்பு இலக்கியத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெறும் குளச்சல் யூசுப் அவர்கள். இப்போ இலக்கிய உலகத்துக்கு வாங்க. இப்போ இலக்கிய உலகத்தில் உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ ஆர்வமாக இருக்கிறவங்க இலக்கிய பணி செய்யும் போது அவங்க பொருளாதார ரீதியாக வந்து தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு இல்லையா தமிழில், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
முக்கியமாக இருக்குது. அதாவது தமிழில் ஒரு ஆதை எழுதி அவனுடைய வாழ்க்கையை கழிக்கிறது அப்படிங்கிறது நடக்கவே முடியாத ஒரு விஷயம். இப்போ மலையாளத்தில் எடுத்துக்கிட்டாச்சுன்னா இது முடியும். அதாவது ஒருத்தர் நல்லா எழுத தெரிஞ்சவன் இதே மாதிரியான இசையில் ஈடுபடுறவனுக்கான ஒரு வாழ்க்கை இருக்குது, அங்கே ஒரு நல்ல இது கொடுத்து பண்ணுறவங்க. தமிழருக்கான சூழல் இல்லை. இங்கே இப்போ என்ன தவிர எழுதுறவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஏதாவது பணியில் இருந்துட்டு தான் எழுதிட்டு இருக்கிறாங்க. முழுக்க முழுநேர் எழுத்தாளராக இருக்கிறது ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கிறாங்க.
உங்களுக்கு மலையாளம் அதிகமாக தெரிகிறதுனால இந்த கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ மலையாள இலக்கிய உலகத்தோட ஒப்பிட்டா தமிழ் இலக்கிய உலகம் பின்தங்கி இருக்கிற மாதிரி படுதா, அல்லது வந்து அந்த அளவுக்கு வீரியமாகவே செயல்படுது அப்படிங்கிற மாதிரி படுதா உங்களுக்கு?
இது அந்த அளவுக்கு வீரியமாக செயல்படும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வீரியமாக செயல்பட இதுக்கு காரணம் புற காரணிகள் தான், தமிழ் வாசகர்கள் காரணம் இல்லை. என்னன்னா பொதுவாக நூல்கள் வந்து விற்பனை ரொம்ப கம்மி. தமிழ் மக்களுடைய எண்ணிக்கையும் மலையாளிகளுடைய எண்ணிக்கையும் கம்பேர் பண்ணும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழில் வந்து வாசகர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, நூல்கள் வாங்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அதனால வந்து இதுக்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கேரளா சமூகம் முதன்மையாக தான் இருக்குது.
ஆனால் நாங்கள் பதிப்பாளர்கள்ட்ட எல்லாம் பேசும்போது இப்போ புத்தக கண்காட்சி வழியாக பல்லாயிரக்கணக்கான நூல்கள் விற்பனையாகின்றன, வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட நூல்கள் போகின்றன, செல்கின்றன, விற்பனையாகின்றன. அதனால் வந்து நல்ல வருமானம் வருது, முன்னாலையோட வியாபாரம் வந்து நல்லா நடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே.
இல்லை, குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு பதிப்பகங்கள் நல்லா பண்ணுறாங்க. அந்த பதிப்பகத்துக்கு ஓரளவுக்கு அவங்க திருப்தியாக சொல்கிறதுக்கான காரணம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சரிதான். பெரும்பாலான பதிப்பகம் அப்படி இல்லை, அப்படி பண்ணுறதில்ல. பெரும்பாலும் பதிப்பும் பண்ணுறதில்ல. வெளிநாடுகள் நடக்கக்கூடிய புக் எக்ஸிபிஷனுக்கு இல்லை, தமிழ்நாட்டுக்குள் நடக்கிற புக் எக்ஸிபிஷனுக்குள்ள அவங்களால புக்கு நூல்களை கொண்டு போக முடியல. எழுத்தாளர்களுடைய ஆர்வத்துக்காக வேண்டி கொஞ்சம் நூல்களை மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சும்மா இருந்துடுறாங்க. எழுத்தாளர்கள் இந்த ரூபா வாங்கி புத்தகம் போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. முழுக்க முழுக்க பதிப்பாளர்கள் எல்லா பதிப்பாளர்களுமே வெளிநாடுகளுக்கு நூல்களை அனுப்புறதோ பெரிய அளவில் அதோ வந்து சந்தைப்படுத்தவோ செய்யவே இல்லை.
புத்தக கண்காட்சி வழியாக நூற்களின் விற்பனை வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா?
ஆமா, புத்தகம் ஆமா ஒரு பண்றாங்க. இப்போ அரசு உதவியும் கூட இப்போ நாகர்கோவில் எங்க ஊர்ல வந்து புத்தக சந்தை போட்டிருக்காங்க, ஒரு வார நிகழ்ச்சி. அப்ப அரசு ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மாணவர்களை கூட்டு போய் நூல்கள் வாங்குறாங்க. இது இலக்கிய ஆர்வம் சம்பந்தப்பட்டது இல்லை, அரசு சில விஷயங்கள் பண்ணி இந்த மாதிரி பண்ண முடியுது அப்படிங்கறதுதான்.
இலக்கியவாதிகள் வந்து அடுத்த நகர்வாக திரைப்படத்தை நோக்கி நகர்றாங்க, அதுக்கு நிறைய பேரை உதாரணமாக சொல்லலாம். அந்த போக்கை பற்றி நினைக்கிறீங்க, உங்களுக்கு அது மாதிரியான எண்ணம் இருக்கா?
இல்லை, அது வந்து ஆரோக்கியமான போக்கு. அப்போ அப்படி அந்த ஆரோக்கியமான போக்கு நிகழும் போது தமிழ் திரைப்படங்களில் நல்ல மாற்றங்கள் நிகழ்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி திரை உலகம் அப்படிங்கிறது ஆர்வம் இல்லை. ரெண்டு படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறேன், அதை என்னை தேடி வீட்டில் வந்து கேட்டுக்கிட்டதுனால தான் பண்ணது. மற்றபடி நான் அவங்க கூட டிஸ்கஷனுக்கும் போனதில்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட நான் போகிறதில்ல.
அடுத்த இலக்கிய பணியாக என்ன செய்ய திட்டமிட்டுருக்கிறீங்க?
அடுத்த இலக்கிய பணியாக என்னுடைய மிகப்பெரிய ஆர்வம் வந்து தமிழில் இருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்களை மலையாளத்துக்கு பண்ணணும். அதில் திருப்பாவை முக்கியமாக பண்ணணும், அப்புறம் வந்து சித்தர்களுடைய பாடல்களை மலையாளத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆர்வமாக இருக்கிறேன். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு பதிப்பகங்கள் இருக்கிறாங்க, நான் எழுதி கொடுத்தா பப்ளிஷ் பண்ணுவாங்க. மலையாளத்துக்கான வாய்ப்பை தேடிதான் பிடிக்கணும் அப்படிங்கிற சூழலில் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
மிக்க மகிழ்ச்சி குலசெல் யூசுப் அவர்களே, உங்களை சந்தித்தது, இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தது நிச்சயமாக மகிழ்ச்சியான தருணம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களது இலக்கிய பணி தொடரட்டும், குறிப்பாக வந்து இந்த மொழிபெயர்ப்பு இலக்கியம் வந்து இன்னும் வளரணும் அப்படின்னு விரும்புகிறோம். அதுக்கு நீங்கள் செய்கிற பணி மிகப்பெரிய பணி. வாழ்க வளர்க, மிக்க நன்றி.
ஆஸ்திரேலியாவால் அனைத்து பெரிய மக்களுக்கும், குறிப்பாக என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை தமக்கு அறிய தாருங்கள்.